النبي بارك الله تعالى على أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم آية المنافقين ثلاثة رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم آية المنافقين ثلاثة المنافقون அடையாளம் மூன்று அடையாளங்கள் இருக்கின்றன இதா ஹத்தஸ கதப அவன் பேசினால் பொய்யை சொல்லுவான் பொய் பேசுவான் வைதா வஹத அஹலஃப வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்வான் வைத துமினா ஹானி அவனை நம்பினால் அவன் மோசடி செய்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார் ஒரு மனிதனுடைய பண்புகளிலே மிக முக்கியமான மோசமான பண்புகளை அதிகமாக பொய் பேசுவது அதுக்கு ஒரு அளவே கிடையாது எடுத்த உடனே வாயில் பொய் தான் முதல்ல வரும் அதுக்கப்புறம் தான் உண்மை வரும் அப்படியே சில பேர் பழக்கப்பட்டிருப்பாங்க இதை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சாதாரணமாக சொல்லவில்லை முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொல்கிறார் அதுபோல் வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி அதுக்கு மாறு செய்யும் அதை நிறைவேற்றாமல் விடுவது இது முனாஃபிக்குடைய அடையாளமாகும் மூன்றாவது அவரை நம்ப வைத்து அவருக்கு மோசடி செய்வது துரோகம் செய்வது இந்த மூன்று பண்புகளும் மிக கேவலமான பண்பு முனாஃபிக்குன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும் இஸ்லாத்தில் இஸ்லாத்தினுடைய வேடத்தை அணிந்து கொண்டு இஸ்லாமியனாகவே தன்னை காட்டிக்கொண்டு இஸ்லாத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான் முனாஃபிக் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட பண்புகள் மனிதனை மிகப்பெரிய ஆபத்திலே மிகப்பெரிய சங்கடத்திலே அவனை ஆழ்த்திவிடும் என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும் பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே அனுப்பிய நபிமார்கள் அவர் நம்பிக்கைக்குரியவர்கள் அவங்க நம்பிக்கையில் எந்த சிறு சந்தேகமும் கிடையாது அவர்கள் மேலே யாராவது சந்தேகப்பட்டால் அவங்க ஈமான் வந்து ஊனப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொருள் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் அவரிடத்துல இருந்த பண்புகளை மிக உயர்ந்த பண்புகளாக இருந்தவைகள் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் எப்போதுமே அதுபோல வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு மாறு செய்ததே கிடையாது அவருடைய வரலாற்றிலே நாம் பார்த்தால் நெய்மார்களுடைய வரலாறுகளிலே பார்த்தால் எந்த சிறிய பெரிய வாக்குறுதியாக இருந்தாலும் சரி கஷ்டமானவைகளாக இருந்தாலும் சரி லேசானவைகளாக இருந்தாலும் சரி எதையுமே அவர்கள் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அதே மாதிரி மோசடி செய்யவும் மாட்டார்கள் இது நெய்மாருடைய பண்பு சாலிஹீன்களுடைய பண்பு அதே நேரத்தில் அதற்கு முரணாக இருப்பது கொடுத்த வாக்கை அதுக்கு மாறு செய்வது அல்லது பொய்யான வாக்குறுதியை கொடுப்பது நம்மளால் இது முடியாதுன்னு தெரியும் இது செய்ய முடியாது அப்படின்னு தெரியும் சில பேர்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்திலேயே நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் மூலமாக இவர்கள் சாதாரணமாக அதை கருதுகிறார்கள் நான் நல்லா குரானில் சொல்லி காட்டுகிறார் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதிக்கும் கேள்வி கணக்கு உண்டு கேமத்து நாளில் அது சாதாரணமான விஷயமாக இருந்தாலும் சரி அதற்காக கொடுக்கப்பட்டாலும் சரி அதுக்கு நிச்சயமாக அதுக்கு கேள்வி கணக்கு உண்டு மறுமை நாளில் கேள்வி கணக்கு உட்படுகிற விஷயங்களிலே வாக்குறுதிக்கு மாறு செய்வதும் ஒன்று அப்படிங்கிறத குரான் தெளிவுபடுத்தி காட்டுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் வயதிலேயே நபித்துவமெல்லாம் கிடைப்பதற்கு முன்னாடியே ஹதீஸ்களில் வருகிறது ஒரு மனிதனோடு வியாபார சம்பந்தமாக பேசிக்கொண்டே போனார்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனேயே அவர் வந்து சொன்னார் இங்கே முகமதே இங்கே கொஞ்சம் நில்லுங்க நான் இப்போ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் வீட்டுக்கு போனவர் திரும்ப வரவே இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருந்தார்கள் அவர் மறந்து விட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துலேயே நின்றார்கள் ஒரு நாள் முடிந்தது இரண்டு நாள் முடிந்தது மூன்று நாள் முடிந்தது மூன்று நாட்கள் கழித்த பிறகு அந்த மனிதர் ஒரு வேலையாக அந்த வழியாக வருகிறார் வருகிற போது ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் முகமது எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்டார் அவர் சொல்லிவிட்டு போனது அவர் மறந்து விட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூன்று நாட்களாக என்னை இங்கே நிற்க வைத்து சங்கடப்படுத்தி விட்டீர்களே அப்படின்னு சொன்னார் அப்போதான் அவருக்கு நினைவுக்கு வந்தது அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஒரு வார்த்தை அதாவது நான் நிற்கிறேன் அவர் சம்மதித்ததற்காக வேண்டி அந்த மனிதர் நில்லுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனார் அதை சம்மதித்ததற்காக வேண்டி மூன்று நாட்கள் ஒரே இடையில நின்று கொண்டிருக்கிறார்னு சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் உலக வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயத்தியா உடன்படிக்கை நடக்கிறது அந்த உடன்படிக்கையான சரத்துகள் அத்தனை பேர்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்
எல்லாமே முஸ்லிம்களுக்கு சாதகமாக முஸ்லிம்களுக்கு பாதகமாக எழுதப்படுகின்ற உடன்பாடு. அது உடன்பாடு என்பதும் வாக்குறுதியினுடைய ஒரு பகுதி தான். அது அந்த ஒப்பந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அதனுடைய வார்த்தைகளிலே ஒன்று என்னன்னா, மக்காவிலிருந்து யாராவது முஸ்லீமாய் மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும், மதீனாவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மக்காவுக்கு வந்தால் நாங்கள் அதை திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் ஷருத்து. இந்த ஒப்பந்தம் பேசப்பட்டு அது எழுத்து மூலமாக எழுதப்படுகின்ற அந்த நேரத்தில் அபூ ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து அவர் ஓடோடி வருகிறார் உதேபியா என்ற அந்த இடத்திற்கு. அவர் தந்தையார் சுஹைல் என்று சொல்லக்கூடியவர் இவரை வீட்டிலே அடைத்து வைத்து விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி வீட்டிலே அடைத்து பூட்டி வைத்திருந்தால், சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வைத்திருந்தால், எப்படியோ அதையெல்லாம் உடைத்தெறிந்து விட்டு அவர் அந்த சங்கிலியோடு வருகிறார், ஓடோடி வருகிறார். யாரு சொல்லா என்னை காப்பாற்றுங்கள், நான் உங்களோடு வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோற்றத்தையும் அவர்கள் அடிவாங்கிய அந்த காயங்களையும் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒன்றுமே சொல்லவில்லை. அதுக்குள்ளேயே சுஹைல் எழுந்திருச்சா, இவரை நீங்கள் அழைத்து கொண்டு போகக்கூடாது, நம்ம அப்படி இவரை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் இந்த ஒப்பந்தத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், கையெழுத்து போட மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் எழுதிய முடியலையே, இப்போ தானே எழுத உட்கார்ந்துருக்கோம், எழுதிய முடியலையே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவரை மட்டும் நீங்கள் கூட்டு போனீங்கன்னா நான் இதுக்கு உடன்பட மாட்டேன், என்னோடு தான் இவரை அனுப்பி வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். அவர் கதறிய கதறலை கண்டு அங்கிருந்த சஹாபாக்களுடைய கண்களிலிருந்து நீர் வடிந்து விட்டது. அவர் போனார், சொன்னார், குப்பார்களை அவருடைய கையிலாக என்னை ஒப்படைக்கிறீர்கள், சித்தனையினால சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த கொடூரமானவருடைய கையிலாக என்னை ஒப்படைக்கிறீர்கள் முஸ்லிம்களே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை நோக்கி அவர் கதறிய கதறல் அத்தனை பேருடைய கண்களிலும் கண்ணீர் வரவழைத்து விட்டார்கள். அவரை பார்த்து சொன்னார்கள், அபூஜஹலே கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு உண்டு, பொறுமையாக இருங்கள், ஆறுதலாக இருங்கள் சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்க. நினைச்சிருந்தானா அவங்களை கூட்டிட்டு வந்துடலாம், ஆனா அந்த ஒப்பந்தத்திற்கு அங்கே நாம முதல்ல பேசிட்டோம், அதுக்கு பிறகு எழுத்து வடிவத்தில் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையில நாம் பேசிவிட்டோமே, இந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு கொடூரமானவர்களுக்கு கையில் அவர்கள் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோலதான் முதலத்தில் யமான் நபி அல்லாஹு தஆலாவுக்கு ஹிஜ்ரத் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களும் அவருடைய தந்தையும் காதலில் பிடித்துக் கொண்டார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், எங்க போறீங்க? மதீனாவுக்கு போறோம். மதீனாவுக்கு எதுக்காக போறீங்க? இவங்க முஸ்லிமானது அவங்களுக்கு தெரியாது, எதுக்கு போறீங்க? நாங்கள் இங்க வேலையா போறோம். இல்லை இல்லை, நீங்க முகமது இடத்துல போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை நாங்கள் ஒரு வேலையை சொந்த வேலையாக போனோம் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் இவங்களை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான ஒரு சங்கடம். அப்போ காப்பிர்கள் சொன்னார்கள், சரி போகிறது போகிறீங்க, அங்கே போய் முகமதோடு சேர்ந்து கொண்டு எங்களிடத்துல போர் செய்ய நீங்கள் வரக்கூடாது. அவன் சொல்கிறான், முகமதோடு சேர்ந்து கொண்டு நாளைக்கு அவர் போர் செய்வதற்காக வேண்டி எங்களிடத்துல வந்தால் அதில் நீங்கள் சேரக்கூடாது, போர் செய்யறதுக்காக வேண்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க, சம்மதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் மதீனாவுக்கு வந்துடுறாங்க. பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த ரெண்டு பேர் ரசூலுல்லாஹி வந்து, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் போருக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அதாவது இவங்க வந்த நேரத்தில் காப்பிர்கிட்ட மாட்டினது, இவங்க வாக்குறுதி கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்கவில்லை. நீங்கள் ரெண்டு பேரும் தானே குப்பார்களிடத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமையா ரசூலுல்லாஹ், அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம், இல்லைன்னா அவங்க எங்களை விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே போரிலே கலந்து கொள்ளக்கூடாது எண்ணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது, அந்த எண்ணத்தில் நாங்கள் சொல்லவில்லை. செலவாளர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன எண்ணத்திலே சொல்லியிருந்தாலும் நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ள முடியாது. காபிர்கிட்ட கொடுத்த வாக்குறுதி தான் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் குப்பார்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற போது ஒரு ஆள் அதிகமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய வெற்றி, ஏதாவது சந்தோஷம் பலம் அப்படி இருக்க செல்லதாலும் சொன்னாங்க, காப்பிரிடத்திலே கொடுத்து வாக்குறுதியாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்றுங்கள், போரிலே கலந்து கொள்ளாதீர்கள் என்று தடுத்து விட்டார்கள். பெருமானார் செல்லதாலும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் வாக்குக்கு மாறு செய்கிற நிலை ரசூலுல்லாஹ்விடத்திலே கிடையாது. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, முஸ்லிம்களிடத்திலும் இந்த அரசியல்வாதிகளை போல அள்ளி விடுவாங்க, அதை செய்யறோம் என்று செய்யறோம்னு கடைசியில் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இஸ்லாமியிடத்திலும் நிறைய அதாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றது கடைசியில் ஒண்ணுமே நிறைவேற்றாம போடுறது. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், எவ்வளவு பெரிய இழிவை நமக்கு உண்டாக்கும், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு தாழ்ந்த நிலை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை யோசிப்பதே கிடையாது. எல்லா மதங்களும் எல்லா இயக்கங்களும் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாட்டில் வச்சிருப்பாங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வாக்குறுதி என்பது ஈமானோடு இஸ்லாம் சேர்த்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோடு அதை இணைத்திருக்கிறார்கள். யாருக்கு அந்த பண்பு இருக்கிறதோ அவருடைய ஈமான் ஊனப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். முனாஃபிக்குகளுக்கு ஈமானே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை அவர்களோடு சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் கொடுக்க அவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு எதுவும் மாறு செய்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடியாத சில விஷயங்கள் பின்னால் சஹாபாக்கள் நிறைவேற்றியும் கொடுத்திருக்கிறார்கள். ஜாபிர் இல்லா தாரங்கனவர்கள் இருக்கிற சஹாபாக்கள் ரொம்ப சிரமத்தில் இருப்பவர்கள். அவருடைய பொறுப்பில் கிட்டத்தட்ட 6 பெண்மக்கள் இருந்தார்கள். அவருடைய தந்தை இறந்து போகிற போது சொத்துக்களை விட்டு போகவில்லை, 6 பெண்மக்களை விட்டு போனார். அந்த 6 பெண்மக்களையும் இவர்கள் பொறுப்படுத்தி அவர்களுக்கு செலவினங்களை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவரை பார்க்கிற போதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு அனுதாபம் உண்டாகும், ரொம்ப அவர் மீது பரிவு உண்டாகும். ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஜாபிரே பஹ்ரைனிலிருந்து பணம் வரட்டும், அப்படி வந்துவிட்டால் நான் இப்படி இப்படி தருவேன்னு சொல்லி இரண்டு கைகளையும் இப்படி காட்டி அதிலிருந்து நான் உனக்கு இப்படி இப்படி தருவேன்னு சொல்லி சொன்னாங்க. செலவாக சொன்ன பிறகு அதுவரை ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரையில் பஹ்ரைனிலிருந்து பணம் வரல. முடிந்த பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு செய்தினா அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அப்ப பஹ்ரைன் வந்து இஸ்லாமிய நாடாக மாறுகிறது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை கருவூலங்களும் இங்கே மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகின்றன. அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது நான் அதிகமாக பொருளை தருவேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது உங்களை சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டபோது ஜாபிர்தான் சொன்னார்கள், யார் யார் அபூபக்கர் சித்திக் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னபோது எந்த எவிடன்ஸும் கேட்கல, எந்த ஆதாரமும் கேட்கல. சிலதாரசன் சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லி வாங்க கூப்பிட்டாங்க. 5000 தீனார்களை அவர்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள். பெருமானார் சிலதாரசனுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை இந்த சமுதாயம் நிறைவேற்றியிருக்கிறது. எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம். சுராக்காவுடைய சுராக்கா ரசூலுல்லாஹி சொன்னால் துரத்தி கொண்டு போகிற போது இந்திரத்தினுடைய சந்தர்ப்பத்தில் கடைசியில் சுராக்கா திரும்பி மீண்டு நான் போய்விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கன்னு சொல்லி சொன்னபோது சிலதாரன் சொன்னாங்க, கிஸ்ராவுடைய 2 காப்புகள் தங்க காப்புகள் உன்னுடைய கரத்திலே நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. உன்னுடைய கரத்திலே நான் பார்க்கிறேன்னு சொன்னால் கிஸ்ரா என்று அந்த காலத்தில் நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய வல்லரசு, பாரசீகத்தினுடைய அரசர், அவருடைய காப்புகளுடைய கையில் இப்போ இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சிலதாரன் சொன்னார்கள். காலம் கடந்தது, உமர்லாசாரனுடைய ஆட்சி காலம், கைசரி கிஸ்ரா எல்லாமே இஸ்லாமிய நாடாக மாறுகிறது. பாரசீகம் முழுவதும் அங்கிருந்து கருவூலங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அதிலே பலமுறை தேடி பார்க்கப்பட்டு அந்த காப்புகள் எடுத்து அந்த நேரத்தில் உமர்தாத்தாரன் என்ன செய்தாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுராக்காவை கூப்பிட்டு வர சொன்னாங்க. சுராக்காவுக்கு அப்போ வயசு ஆகி ரொம்ப வயசாகி போயிட்டார், ரொம்ப கலவனாயிட்டார். அவர் அழைத்து வரப்பட்டு ஆண்கள் தங்கம் அணிவது ஹராமாக இருந்தபோதும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சுராக்காவுடைய கையில் அதை நான் பார்த்தேன் என்று சொன்ன அந்த வாக்குக்கு மாறு வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் அது அறாம இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு அதை அணிவிப்பதாக சொல்லிவிட்டால் அது தங்கம் கூடாது என்று சொன்னாலும் கூட அது சுராக்காவுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உமர்லா தாராங்க அந்த 2 காப்புகளையும் சுராக்காவுடைய கையில போட்டு சற்று நேரம் போட்டு பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நான் மேம்படுத்தி விட்டேன், அது உண்மையாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு பண்பு தான் அந்த பண்பு. அந்த பண்பு இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளால கொடுக்க முடியும் செய்ய முடியும்னு அதை சொல்லலாம், செய்ய முடியாது என்று வருகிற போது அதை சொல்லக்கூடாது. சொல்லிவிட்டால் எப்படி கஷ்டப்பட்டாலும் நிறைவேற்றி விட வேண்டும், எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதை முடித்து விட வேண்டும். அது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பண்புகளில் ஒன்று. ஈமானுடைய பண்பு, அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நேசிக்கக்கூடிய பண்பு. அந்த காலத்திலே முஸ்லிம்களிடத்திலும் கூட அந்த பண்பு இருந்தது. இஸ்லாத்திர வராதவர்களிடத்திலும் கூட அந்த பண்பு இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஒருத்தன் ஜெயினபுரிய கணவர் ஆஸ் என்று சொல்லுகின்ற அவர் பதிலில் எதிரிகளோடு வந்து விட்டார், கைதியாக பிடிக்கப்பட்டு விட்டார். கைதிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிணைத்தொகை கொடுத்து விடுதலையாகி விடலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்தாங்க. அந்த பிணைத்தொகையை கொடுக்கிற போது ஆசிரியத்தில் இருந்த பொருள் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு மாலை, தங்கத்தாலான ஒரு மாலை, அதை கொண்டு வந்து கொடுத்தார். மனைவிடத்தில் அனைத்து ஆளுநருக்கு அதை வாங்கி கொண்டு கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அது யாருடைய மாலை தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மாலை. அவர்கள் தங்கள் மகளுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்தது. அதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு மனதில் மிகப்பெரிய வேதனை வந்துவிட்டதை அழுது விட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இதை நான் வாங்குவதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை, என்னுடைய மனைவியுடைய பொருள் இந்த பொருள், எனவே இதை நான் ஆசிரியத்திலே திருப்பி கொடுத்து விடவா அப்படின்னு கேட்டாங்க சஹாபா கிடத்துல. செல்லதாலும் நினைச்சிருந்தேன் செய்திருக்கிறேன், ஆனால் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, யாரை சொல்லலா நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செய்யுங்க, நாங்கள் அதில் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஆசிரியத்தில் அதை கொடுத்து விட்டு வாக்குறுதி வாங்கினார்கள், இதை நீ பிணைத்தொகை கொடுக்க வேண்டாம், இதை நீ கொண்டு போ, ஆனால் என்னுடைய மகள் ஜைனபை மக்காவில் இருந்து என்னை என்னிடத்தில் அனுப்பிவிட வேண்டும், ஏன்னா இவர் காப்பிரா இருக்கார், அவங்க ரசூலுடைய மகள், நீ என்னை என்னிடத்தில் அனுப்பிவிட வேண்டும், அதற்காக நான் ஜைதுபின் ஹாரிசா என்று சொல்கிற தன்னுடைய வளர்ப்பு மகனை நான் உன்னோடு அனுப்பி வைப்பேன், அவர் மக்காவுடைய எல்லையிலே நின்று கொண்டிருப்பார், நீ அவரிடத்திலே அந்த என்னுடைய மகளை ஒப்படைத்து விட்டு போய்விட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவர் ஏற்றுக்கொண்டார். அது போலவே இவர் வீட்டுக்கு போன உடனேயே நீ உங்க தந்தை இடத்திலே போன சொல்லி ஜெயநபியை கொண்டு வந்து மக்காவுடைய எல்லையில விட்டார். ஜெயதிரதாலும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்ப செல்லதா ஆலோசி சொன்னாங்க, ஆசி நல்ல மனிதர்னு சொன்னாங்க. அவர் வாக்குறுதி மாறாக நல்ல பண்புடையவர்னு சொன்னாங்க. அவர் இஸ்லாமியரே அல்ல, இஸ்லாத்துக்கே வரவில்லை, இருந்த போதிலும் அவரை பாராட்டி செல்லதா ஆலோசி சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பண்பு இந்த பண்பு. அந்த பண்பை கடைபிடிப்பதிலே மூமின்கள் மிக அக்கறையோடு இருக்க வேண்டும். கடனை வாங்கி திருப்பி கொடுப்பது எப்படி கடமையோ அதுபோலத்தான் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவது, அது கடமை, அது சாதாரணமாக கண்டுவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மூமினுடைய முழுமையான பரிபூர்ணத்துவமான பண்புகள் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்பதாக பொருள். வல்ல ரஹ்மான் அத்தகைய உயரிய பண்புகளை நம்மளே வளர்த்து உண்மை மூமின்களாக இந்த உலகிலே வாழ செய்வாங்க.